SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் அசோகமித்ரன் அவர்களே.
வணக்கம்.
உங்க இயற்பெயர் தியாகராஜன், எப்படி நீங்க அசோகமித்ரன் ஆனீர்கள்?
சின்ன வயசுல, 20 வயசு, அப்ப எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அந்த நண்பர் ஒரு நாடகம் எழுதினாரு. அந்த நாடகத்துல ஒரு பாத்திரம் பேரு அசோகமித்ரன். நண்பருக்கு நான் ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி அந்த பெயரை நான் புனைப்பெயரா வைத்துக்கொண்டேன். அது தவிர வேற எனக்கு அதுல ஒன்றும் விசேஷமான பிடித்தமோ எங்கிட்ட ஆர்வமோ இல்லை.
தமிழ் கதைகளுக்குள் ஆசிரியரின் குரல் ஓங்கி ஒலிப்பது, உரத்து ஒலிப்பது ஒரு சாதாரணமாக பல கதைகளில் நடக்கும் ஒரு பாணி. நீங்கள் அதை முற்றிலும் தவிர்த்து அப்படியான ஒரு எழுத்தை தன்வசப்படுத்தினீர்கள். அது இன்று ஒரு முக்கிய எழுத்து பாணியாக, ஒரு ட்ரெண்டாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு வளர்ச்சியை, அதன் போக்கை எப்படி பார்க்கின்றீர்கள்?
இதே வளர்ச்சி இது பழைய இலக்கியங்கள்லயும் இருக்காது. அதாவது நீங்க சங்க பாடல்களை பார்த்தாக்க கவிஞர் யாரு, என்ன ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. ஏன்னா அது எல்லாமே புனைப்பேர்ல இருக்கும். அதனால விடுபட்டு இருக்கலாம். ஆனாக்க இந்த மாதிரி அதிகமா ஆசிரியர் புரிந்து கொள்ளாமல் எழுதுவது முற்றிலும் புதிய புதிய பாதையும் நான் சொல்ல மாட்டேன்னா. ஆனால் நான் ஏதோ எனக்கு எழுத முடிஞ்சது அதுதான் சாத்தியமானது.
குறுநாவல் வடிவத்தை பொறுத்த அளவிற்கு அதை செம்மைப்படுத்தியவர் நீங்கள். அதற்கான இலக்கணத்தை தமிழில் பிரபலம் செய்தவரும் நீங்கள். இந்த பின்னணியில் இப்போது குறுநாவல்கள் அவ்வளவாக வெளிவருவதில்லை. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இது மாற்றம் அல்ல, தேவைக்கேற்ப செய்யப்படுகிறது தான். ஒரு காலத்தில் தீபம் என்ற பத்திரிகை மாதா மாதம் ஒரு குறுநாவலை வெளியிட்டது. மாதா மாதம் மா பார்ஸ்வதி அவர்கள், அதாவது ஆசிரியர், அவர் ஒரு நீளமான கதையாக வேணும், அது குறுநாவலாக இருக்கணும், அதாவது நாவலாகவும் இருக்கக்கூடாது சிறுகதையாக இருக்கிறான்னு சொல்வாரு. ஸோ அவருக்காக நான் வந்து 2 குறுநாவல்கள் எழுதினேன். இன்னும் சில நாட்கள்னு ஒரு குறுநாவல், விழான ஒரு குறுநாவல். அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரியான ஒரு அந்த குறுநாவல் என்ற வடிவம் பல பத்திரிகை பார்க்கும்போது ஜெயகாந்தனே சில கதைகள் அவருக்கு வந்து குறுநாவல் வடிவத்தை ஒத்தது தான். இப்போ அதுக்கே இடம் வேணாம் பத்திரிகையில். பத்திரிகையில் இப்போ வந்து 4 பக்கம் 5 பக்கங்களுக்கு மேல் அவர்கள் சிறுகதை போடுவதில்லை. சிறுகதையே போடுவதில்லை என்றபோது எங்கே அவர்கள் குறுநாவல் போடப்போகிறார்கள்? இதெல்லாம் அந்தந்த காலத்து சாதனங்கள், அந்தந்த காலத்து தேவையை ஒட்டித்தான் வருகின்றன.
நீங்கள் ஆங்கிலத்தில் துவங்கி தமிழுக்கு எழுத வந்தவர் இல்லையா, எப்படி அது நிகழ்ந்தது சொல்லுங்களேன்.
அதை பற்றி ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஏன் இந்த ஆங்கிலத்தில் ஏன் எழுதினேன்னா, ஆங்கிலத்தில் எனக்கு பிரசுரம் ஆயிட்டு. நான் தமிழிலும் எழுதி கொண்டிருந்தேன், ஆனால் இந்த தமிழ் பிரசுரம் ஆவதற்கு 5 ஆண்டுகள் ஆயின. ஆங்கிலத்தில் உடனுக்குடன் பிரசுரமாக ஆகிக்கொண்டிருந்தது.
உங்களை பாதித்த தமிழ் எழுத்தாளர்கள் என்பதாக யாரை குறிப்பிடுவீர்கள்?
என் பாடப்புத்தங்களை மீறி படித்தது ஆனந்தவுடன் என்ற பத்திரிகை தான். 1938-40 ஆண்டுகள் ஆனந்தவுடன் சிறந்த பத்திரிகையாக இருந்தது. பல தலைப்புகளில் பலவிதமான கட்டுரைகள், கதைகள்லாம் கொண்டு, பல மொழிபெயர்ப்புகளும் கொண்டு வெளிவந்தது. அந்த பாதிப்பு ஆனந்தவுடன் அப்போது அதில் எழுதிய கல்கி. அப்புறம் இந்த மொழிபெயர்ப்புகள் ஆர்கே நாராயணனுடைய சுவாமியும் சிநேகிதர்களும் அதில் மொழிபெயர்ப்பு வந்தது. பிரேம்சந்திரன் சேவாசரம் அதில் மொழிபெயர்ப்பாக வந்தது. சரத்சந்திர சட்டர்ஜி அவருடைய சந்திரநாத், இந்த சந்திரநாத் என்னை மிகவும் பாதித்து. அந்த மொழிபெயர்ப்பு யார் மொழிபெயர்த்தார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் என்னை ரொம்ப பாதித்து. புனைகதை எழுத பாதித்த ஆதர்சம் என்றால் அதை நான் இந்த பத்திரிகையை தான் சொல்வேன்.
உங்களது சிறுகதைகள் மிகவும் பிரபலமானவை, மிகவும் ரசிக்கத்தக்க கதைகள். வெகுஜன பத்திரிகைகளை பொறுத்த அளவிற்கு அவை சிறுகதைகளை ஒரு பக்க கதைகளாக சுருக்கிவிட்டன. இப்போது சிறுகதைகள் எல்லாம் சிறு பத்திரிகைகளில் மட்டும்தான் வெளிவருகின்றன. அதிகமான நல்ல கதைகளை வந்து வெகுஜன பத்திரிகைகளில் காண முடிவதில்லை. எனவே அது பறந்துபட்ட ஒரு சாமானிய ஒரு வாசகனை சென்றடையும் போக்கு தடைபட்டு விட்டது. உங்களுக்கு எப்படி படுகிறது?
சிறுகதைகள் சிறுகதைகளை வெளியிடுகின்றன என்பது கூட எனக்கு இப்போது ஒரு ஐயம் வந்து விட்டது. ஏன்னால் பல சிறு பத்திரிகைகள் மீண்டும் இந்த கட்டுரைகள் தான் வருகின்றன. பலருடைய அபிப்பிராயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். இலக்கியம் என்று மட்டுமில்லை, பொதுவாக வாழ்வியல், சமூகவியல், திரைப்படம். திரைப்படத்தை பற்றி ஏகப்பட்ட கட்டுரைகள் வந்துடுங்க. ஒரே திரைப்படத்தை பற்றி ஒரே பத்திரிகையில் நீண்ட கட்டுரைகள் 6 பக்கம் 8 பக்கம் எழுதுகிறார்கள். அதனால் இந்த சிறுகதைகளுக்கு இடமே குறைந்து போகவில்லை. அப்படி ஏதாவது ஒரு சிறுகதை வெளிவந்தால் அது மிகவும் தன்மையப்பட்ட இருக்கிறது. அதாவது அந்த சிறுகதை ஆசிரியர் அவர் தன்னை பற்றியே தான் எழுதி கொண்டிருக்கார். அபூர்வமாகத்தான் ஒரு கதை ஒரு உலகத்தின் மீது ஒரு பார்வை தரும்படியாக அமைகிறது. ஆனால் இப்படி எழுதுவதும் இதுவும் ஒரு 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 வகை எழுத்துதான். அதாவது தன்மையப்பட்டு எழுதுகிறது. அப்படி 18ஆம் நூற்றாண்டிலிருந்து அது தொடங்கிவிட்டது அப்படி தன்மையப்பட்டு எழுதுவது. ஆனால் எனக்கு அந்த தன்மையப்பட்டு எழுதுவதில் அவ்வளவு ஒப்புதல் அல்லது சம்மதம் இல்லை.
மொழிபெயர்ப்புகள் தற்போது தமிழில் அதிகமாக நடைபெறுகின்றன. இந்த பின்னணியில் தமிழில் வெளிவருகின்ற மொழிபெயர்ப்பு படைப்புகளின் தரம் எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
இந்த மொழிபெயர்ப்பாளன் அவனாக விரும்பி செய்யும் படைப்புகள் நன்றாக இருக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்புகள் நன்றாக இருக்கின்றன. ஆனால் ஒரு நிறுவனத்திற்காக செய்யப்படும் மொழிபெயர்ப்புகள், அந்த நிறுவனம் அவர்களுக்கு நிறைய பணம் தரலாம், ஆனால் அந்த மொழிபெயர்ப்புகள் அவ்வளவு விசேஷமாக இருப்பதில்லை. இப்போ என்னுடைய நூலே வேற மொழிகளில் வந்திருக்கிறது. அதெல்லாம் அதுலேயும் அந்த ஹிந்தியை வந்து நன்னாவே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக அமைவதில்லை. கூடுமான வரையில் ஒருவர் தன் ஆர்வத்தின் தூண்டுதலால் மொழிபெயர்த்தால் அது நன்றாக இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. சமீபத்தில் மறைந்த பிரபல எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்கள் நமக்கு 2011ஆம் ஆண்டு வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒலிபரப்பை நாம் செயல்படுத்திக் கொண்டுள்ளோம். சமகால எழுத்தாளர்களை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீர்கள்?
சமகாலத்தில் நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் வெகு விரைவிலேயே அவர்களுக்கு வேறு விதமான நாட்டங்கள் வந்து விடுகின்றன. இதுல ஒரு கதை ரெண்டு கதை எழுதி நாம் அப்படியே நிலைத்து விட முடியாது. தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எழுதி அந்த 15 ஆண்டுகளும் நன்றாக எழுதினால் ஒரு இடம் கிடைக்கும். ஒரு 2-3 ஆண்டுகள்லயே நாம் ஒரு பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பது அது அந்த ஒரு போக்கும் எல்லாரிடம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், பலரிடம் இருக்கிறது, பல எழுத்தாளர்களும் இருக்கிறது. அந்த அவர்களெல்லாம் தோல்வி அடைந்து விடுவது. ஆனால் புதிய புதிய படைப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன.
தமிழில் மிகவும் பிரபலமான எழுத்தாளர்கள் திரைப்படத்துறைக்கு திரைக்கதை எழுத செல்கின்றார்கள். அத்தகைய போக்கு பற்றிய உங்கள் எண்ணம் என்ன?
அது அதற்கு ஒரு தனி திறமை வேணும், பொறுமை வேணும். இந்த திரைப்படத்துக்கு போய் எழுதுவது என்பதற்கு காத்துட்டே இருக்கணும். அவங்க எப்போ வந்து 2 வரி எழுத சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த 2 வரி எழுதுவதற்காக 2 நாள் கூட காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். திரைப்படத்தில் எழுதி அது திரையில் வந்தால் சிறப்பானது என்று நினைக்கிறவர்களுக்கு அது நல்லது. நான் வந்து அதை அவ்வளவு விசேஷமாக கருதியதில்லை.
சமகால எழுத்தாளர்களில் மிகவும் சிறப்பானவர்கள் என்று சிலரை அடையாளப்படுத்துவதானால் யாரை எல்லாம் குறிப்பிடுவீர்கள்?
நான் இதில் ஒரு சங்கடம் வந்துருந்தேன். நான் சொல்லலான்னா, ஆனால் நம்ம சொன்னோன்னாக்க ஏன் நீங்கள் அதை சொல்லலை அப்படி இதை சொல்லலைன்னு. இன்னொன்று இந்த நினைவு இருக்க, இப்போ எனக்கு 80 வயது ஆகுது. 80 வயதில் என் நினைவு எப்படி எல்லாத்தையும் அப்படி இணைத்து பார்க்கும்படி இருக்க முடியும்? ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் இப்போது இந்த ஜெயமோகன் நன்றாக ஒரு கட்டுரைகளும் எழுதுகிறார். அவர் சிறப்பான சிறுகதைகள், அவர் சிறப்பான குறுநாவல்கள் எழுதியிருக்கார். அவருடைய நாவல்கள் நல்ல பெரிய முயற்சிகள். அதை பற்றி சொல்றதுக்கு இந்த எஸ் ராமகிருஷ்ணனுக்கு சிறுகதை எழுதும்போது ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல கதைகள் எழுதினார். இப்போது மிகவும் தன்மையப்பட்ட கதைகளை எழுதுகிறார். பிரபஞ்சன் என்று ஒருவர் தொடர்ச்சியாக நன்றாக எழுதி கொண்டிருக்கார்.
அடுத்ததாக புலம்பெயர்ந்தோரின் படைப்புகள் பற்றிய உங்கள் எண்ணம் என்ன?
இந்த புலம்பெயர்ந்த எல்லாமே நம்ம நல்ல படைப்பாக வருதுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இந்த புலம்பெயர்ந்ததுக்கு ஒரு சங்கடம், அவருடைய பழைய நினைவுகளை வைத்துக் கொண்டுதான் எழுத முடியும். நேரடித்தன்மை என்பது புனைகதைகளை நினைவை வைத்துக் கொண்டதுதான். தீவிரமாக பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த எழுத்திலும் அந்த அந்த வேகமும் அந்த கோபமும் வரும். அது எல்லா நேரங்களிலும் இந்த கோபம் வடிவ அமைதிக்கு உதவாது. அது கோபம் இல்லாமல் எழுத முடியுமா அப்படி ஒன்று கேட்கலாம். அது வந்து மனிதனுக்கு கோபம் வராதா, ஆத்திரம் வராதா, இவ்வளவுலாம் அக்கறமாக நடந்திருக்கு அப்படி என்று அது மிகவும் மிகவும் நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் நிறைய பேர் நம்ம எழுதுகிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த முத்துலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தொடர்ச்சியாகவே நன்றாக எழுதுகிறார். ஆனால் அவரை வந்து புலம்பெயர்ந்தவராக அவர் இப்போ வந்து அயல்நாட்டு அயல்நாட்டிலிருந்து தமிழ் எழுதுபவர்னு சொல்லலாம். வழியா அவர் புலம்பெயர்ந்ததாக சொல்லவே முடியாது. அவர் ஒரேடியாக அந்த நாட்டோடைய ஐக்கியம் ஆயிட்டர். வேறு சில சுகிருதி ராஜா அவர் இருக்கார், சச்சிதானந்த் சுகிருதி ராஜா, அது நல்ல எந்த சிறுகதையும் எழுதியிருக்கார், கட்டுரைகளும் எழுதியிருக்கார். அதில் இந்த புலம்பெயர்ந்தது, அதாவது இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த அவர்கள் நாட்டை விட்டு வந்த அந்த ஏக்கம் இருக்கும். இவர்களிடம் அந்த ஏக்கம் இல்லை. ஏக்கம் இருந்து எழுதியவர்கள் இருக்கிறார்கள். பர்சனலாக அந்த சோபா சக்திக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது. அவருடைய ரொம்ப அந்த வேகமும் அந்த கோபமும் இருக்கிறது.
சாகித்ய அகாடமி விருது எப்போதுமே ஒரு சர்ச்சைக்குரிய விருதாக மாறி வருகிறது.
இல்லை, சாகித்ய அகாடமி ஆரம்பத்துலேருந்து சர்ச்சை தான் இருந்திருக்கு. இதில் ஆண்டுக்கு ஒரு பரிசு, ஒரு நூலுக்கு பரிசு, அதே ஆண்டில் 10 நல்ல நூல்கள் இருக்கலாம். அதெல்லாம் இந்த 9 பேர் அவங்களுக்கு கிடைக்காது. சர்ச்சையே இல்லாத இதுன்னு கிடையாது. இப்போ இங்கே ஞானபீடம் ஒரு பரிசு தருகிறார்கள், சரஸ்வதி சன்மானம் தருகிறார்கள், அதை தவிர வேறு கௌரவ பட்டங்கள் தருகிறார்கள், பத்மஸ்ரீ, பத்மபூஷணம், பத்மபூஷணம், இதெல்லாம். அப்புறம் கலைமாமணி, தமிழ்நாட்டிலே கலைமாமணி எல்லாம் தருகிறார்கள். இதெல்லாம் சர்ச்சை இல்லாமல் நல்லா இருக்கு. இந்த சர்ச்சை தான், அதாவது ஒரு பரிசே இருந்தால் அதுக்கு உரியவர்களாக 10 பேர் இருக்கிறார்கள். அதனால் 9 பேருக்கு நாம் அந்த பரிசை தர முடியாது. இப்போ அந்த 9 பேருக்கு அநீதி நடந்ததாக நாம் நினைத்து கொள்ளலாம். இல்லை, இந்த 10 பேர் யாரோ ஒருத்தர பிரதிநிதியாக கருதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு, அப்படி நினைத்துக்கலாம்.
அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இப்போது சுமார் 15 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. எழுத்தில், இலக்கியத்தில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விட்டோம் அல்லது எழுதிவிட்டோம், திருப்தியாக இருக்கிறது என்பதாகப்படுகிறதா, எப்படி?
இல்லை, இல்லை, திருப்தி இல்லை சார், திருப்தி இல்லை. இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கு. என்னால் என் வாழ்நாள் அதெல்லாம் முடியுமா? உடல்நிலையே அவ்வளவு விசேஷமாக இல்லை. இந்த 2 வருடங்களில் 4 முறை மருத்துவமனையில் போய் படுத்துக் கொள்ள முடியாது நேர்ந்து விட்டது. ஆனால் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, பார்க்க வேண்டும். இதை எழுதி கொண்டிருக்கிறேன், நல்லபடியாக அமைய வேண்டும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம செய்கிறோம்.
மிக நன்றி ஐயா, உங்களோடு இவ்வளவு நேரம் உரையாடியது ஒரு குற்ற உணர்வாக வருகிறது. அதாவது உங்களை அதிகமாக பேச வைத்து விட்டோமோ என்று மன்னிக்க வேண்டும்.
ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் இருமல் வந்துடும் எனக்கு. அதனால நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக நீங்கள் கேள்வி கேட்டதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒரு நன்றி.
ரொம்ப மிக்க நன்றி. உங்களது உடல் நலம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.